முதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று உலக அளவியல் தின சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் மற்றும் சட்டமுறை எடையளவு துணை கட்டுப்பாட்டு அதிகாரி திரு இ வெங்கடேசன் அவர்கள் அளவியல் முறைகளும் நுகர்வோர் விழிப்புணர்வும் பற்றி நம்முடன் பல தகவல்களை வழங்க உள்ளார். மேலும் உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
சார் வணக்கம். சார்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் இ வெங்கடேசன். தற்போது திருச்சி மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த தொழிலாளர் துறையின் கீழே தான் வந்து இடையளவு சட்டம் வருது. அதாவது இதர மாநிலங்களில் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இடையளவு சட்டம் வந்தாலும் தமிழ்நாட்டில் தொழிலாளர் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இடையளவு சட்டம் வருகிறது. இன்று வந்து சிறப்பாக உலக அளவியல் தினம் கொண்டாடப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு மாதமும் வந்து மே 20 சர்வதேச அளவியல் தினம், அதாவது வேர்ல்டு மெட்ரோலஜி டே என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. அதை வந்து ஒரு சிறப்பான நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த மெட்ரோலஜியை பற்றி சிறிதளவு உங்களுடைய எனக்கு எங்கள் துறை சார்ந்த பணிபுரிந்து வருவதால் அது தொடர்பான சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். அது உங்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறேன்.
சார், இப்போ இன்றைய தினம் வந்து உலக அளவியல் தினம் அந்த அளவுக்கு வந்து கொண்டாடப்படுகிறது. இப்போ ஒவ்வொரு தினங்களும் நம்ம வந்து அறிந்து கொள்ளும் வகையில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலையும் வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தப்படுகிறது. இப்போ அந்த வகையில் வந்து இப்போ உலக அளவியல் நாள் வந்து எப்போ வந்து ஏற்பட்டது, இதோட முதல் தகவலை வந்து சொல்லுங்க சார்.
வேர்ல்டு மெட்ரோலஜி டே அப்படிங்கிறது உலக அளவியல் நாள். நம்ம சர்வதேச அளவில் ஒவ்வொரு நாளும் அப்போ என்விரான்மெண்டல் டே, சுற்றுச்சூழல் நாள், தண்ணீர் நாள், ஃப்ரெண்ட்ஷிப் டே, இது மாதிரி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக கொண்டாடப்படுறோம். அதே போல் வந்து உலகத்தில் வந்து மெட்ரோலஜி, அதாவது எடை சம்மந்தப்பட்டு அளவியல் சம்மந்தப்பட்டு ஒரு நாள் வந்து குறிப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு அந்த IOML அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் லீகல் மெட்ரோலஜி ஆர்கனைசேஷன், அந்த அமைப்பு BIPBM அப்படின்னு சொல்லிட்டு, பியூரோ ஆஃப் இன்டர்நேஷ்னல் லீகல் மெட்ரோலஜி ஆர்கனைசேஷன், இது ரெண்டும் வந்து பிரான்ஸ் நாட்டு தலைநகரான பாரிஸ்லேருந்து செயல்படுது. அவங்க வந்து 1875 வந்து உலகம் ஃபுல்லாக வேறு வேறு முறையான சர்வதேச அளவில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான அளவியல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது யூனிஃபார்மாக, அதாவது எல்லா நாட்டுக்கும் ஒரு பொதுவான அளவியல் சிஸ்டம் வேணுங்கிற சொல்லி ஒரு கூட்டம், அதாவது சர்வதேச அளவில் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதில் ஒரு 70 நாடுகள் கலந்து கொண்டு வந்து அனைத்து நாடுக்கும் ஒரு பொதுவான அளவியல் சிஸ்டம் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு மீட்டர் கன்வென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது 1875 பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு ஒரு சர்வதேச அளவை வந்து கடைபிடிக்கணும்னு அந்த முடிவு செய்த நாள் தான் நம்ம வந்து வேர்ல்டு மெட்ரோலஜி டே அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவியல் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறோம்.
இப்போ அந்த அளவியல் அப்படின்னா என்ன சார்? அதே நேரத்தில் இப்போ அந்த அளவு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறோம், எடையை பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ இதோட அந்த உருவாக்கம் என்ன மாதிரி தகவல், அதோட வரலாறு பற்றி கூட சொல்லலாமே.
இப்போ நமக்கு எல்லாருக்குமே இப்போன்னு இல்லை, இது வந்து இப்போ 100 இல்லை ஆங்கிலர் வந்த பிறகு ஏற்பட்ட முறையே கிடையாது. நம்ம சங்க காலத்திலிருந்து ஈவன் சிந்து சமவெளி நாகரிகம், நம்மளுடைய நாகரிகம் வந்து உலக போற்றக்கூடிய நாகரிகம், அப்போதிலிருந்தே நம்ம வந்து அந்த பல்வேறு விதமான அளவைகள் வந்து நம்ம பயன்படுத்தி வரோம். நமக்கே உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பொதுமக்களும் தெரியும், அந்த முறையான அளவுகள்லாம் வந்து இப்போ தடை செய்யப்பட்டது. இப்போ படி, ஆளாக்கு அப்படிங்கிறத வந்து அந்த இதுவெல்லாம் முகத்தில் அளவுன்னு சொல்லுவோம். ஒரு ஏதாவது பொருள் வந்து அந்த படியில் அளவு, அதாவது எடை போடாமல் கொடுப்பாங்க, இப்போ கூட சந்தையிலாம் கூட அதெல்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்க. இதே மாதிரி அதே போல் ஜான், முலம், அடி அப்படிங்கிறது நீட்டல் அளவில் இருந்தது. அதே போல் நிலத்தில் வந்து நம்ம அந்த காலத்தில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, காணி நிலம், குழி, ஒரு குழி எவ்வளோ ரேட்டு, பாரதியாரோட காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அதில் மாதிரி ஆமாம் அது மாதிரியான அளவில் நில ஒவ்வொன்றும் அதை நீட்டல் அளவை, முகத்தல் அளவை, நிறுத்தல் அளவை, அது மாதிரி ஆதி காலத்திலிருந்து நம்ம ஒரு நமக்காண்டி ஒரு பல்வேறு விதமான அளவைகள் முறைகள் பயன்படுத்தப்பட்டு வந்தோம். ஆனால் உலகம் வளர வளர தொழில் புரட்சி ஏற்பட அனைத்து நாடுகளும் ஒரு அமைப்பின் ஒரு குடையின் கீழ் வரும்போது எல்லாருக்கும் ஒரு யூனிஃபார்மிட்டி, அதாவது சர்வதேச அளவில் ஒரே முறையான அமைப்பு தேவை. ஏன்னா இது வந்து ஒரு சயின்டிஃபிக் மெத்தடு, அதாவது முதல்ல வந்து பண்டை மாற்று வாங்கி விற்கிற பொ வாங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அளவை வந்து எல்லா, அதாவது அறிவியல் பூர்வமான அனைத்துக்கும் பயன்படுறதுனால ஒரு முறை ஏற்படுத்தணும் சொல்லி இது பண்ணுது. நம்ம வந்து சுதந்திரம் பெறது முன்னே நம்ம ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தோம். ஆங்கிலர் வந்து அவங்க வந்து இம்பீரியல் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு முறையாக பயன்படும். நமக்கு இப்போயே கூட தெரியும், நம்ம கிலோகிராம் சொல்லுவோம், அவங்க பவுன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து மீட்டர், கிலோமீட்டர் சொல்லுவோம், அவங்க மைலேஜ், அதை மாதிரி அது டிஃபர், ரெண்டுமே டிஃபர் இருக்கும். நம்ம முதல்ல சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி அவங்களுடைய இம்பீரியல் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனா சுதந்திரம் பெற்ற பிறகு நம்ம வந்து அவர் 1947 சுதந்திரம் பெற்றோம், வேர்ல்டு ஃபுல்லா ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை வந்து நம்மளும் அந்த மீட்டிங் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி 1875 பிரான்ஸ்ல தலைநகர் நடந்து அதன் அடிப்படையில OILM சொல்லிட்டு, இப்போ எப்படி யுனைடெட் நேஷன் வந்து ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு சபை, அதை மாதிரி ILO அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், யூனிசெஃப் சைல்டு ஆர்கனைசேஷன், யுனெஸ்கோ, அது மாதிரி பல்வேறு விதமான உலக அமைப்பு நாடுகள் ஒன்றிணைஞ்சு ஒவ்வொரு விதமான, இப்போ கலாச்சாரத்துக்காண்டி யுனெஸ்கோ, குழந்தைக்கு சம்மந்தப்பட்டதுக்காண்டி யூனிசெஃப், உலக பாதுகாப்பு, உலகத்தில் இது மாதிரி அமைதி நிலவனங்கிற யூஎன் யுனைடெட் நேஷன் ஆர்கனை, அது மாதிரி இருக்கிற அளவுகள் சம்பந்தமான OILM ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அதில் நம்ம உறுப்பு நாடு. அந்த நாடு வந்து ஒரு பிரிட்டிஷ்லேருந்து வேறுபட்டு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ண, அதுதான் SI சிஸ்டம், இது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம், அது ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனலி அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு வேர்டு. அதில் வந்து ஒரு 7 அலகுகள் இருக்குது. அந்த 7 அலகுகளின் அடிப்படையில் தான் வந்து நம்ம இந்தியா வந்து அந்த கன்வென்ஷனில் கையெழுத்து போட்டதுனால நம்மளும் உறுப்பினர் நாடு. 1956 நம்ம கண்டு ஒரு தனி சட்டம் ஏற்றினோம், 1956 இடையளவு சட்டம், அதை ஸ்டாண்டர்ட் ஆஃப் வெயிட் அண்ட் மெசர்ஸ் ஆக்ட் 1956. அதுதான் வந்து இந்தியாவில் முதல் முறையில் இடையளவு சட்டம் சுதந்திர பெற்றப்புக்கு நமக்காண்டி ஒரு தனி அளவில் முறை கொண்டு வந்தான். அந்த அளவில் முறை SI யூனிட்னு சொல்லுவாங்க, 7 விதமான அலகுகள். இப்போ அந்த 7 விதமான அலகுகள்ங்கிறது பொதுவாக நம்ம வந்து ஆக்சுவலாக என்ன நினைப்போம், வெறும் வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து கிராம், அதாவது மாஸ் மெஷர்மெண்ட் பண்ணுறது, நீளத்தை அளக்கிறது, லென்த் மெஷர்மெண்ட் பண்ணுறது, அது மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருவோம். ஆனால் அதில் மொத்தம் 7 யூனிட் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டும் வந்து ஒரு ஒரு மெஷர்மெண்ட்டில் அளக்குன்னு சொல்லிட்டு அந்த பொதுவான ஒரு கருத்தாக வந்து அந்த அமைப்பு OILM டிசைட் பண்ணதுனால அந்த அந்த யூனிட் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு 1956 வந்து சட்டம் இட்ட பிறகு அந்த படி, ஆளாக்கு, தோழி, விசை, அது மாதிரி பழைய எந்த விதமான அளவுகளும் பயன்படுத்தக்கூடாத தடை செய்யப்படுது. இப்போ இன்ச்சுலாம் கூட சட்டில் இருக்கும், அதெல்லாம் தடை செய்யப்பட்டது. அது எல்லாமே சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மீட்டரில் தான் குறிப்பிடணும். பழைய கால மாதிரி குழியோ காணியோ அது ஈவன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லாம் கூட அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. அதனால முதல்ல வந்து இந்தியாவில் வந்து 1956 இடையளவு சட்டம் கொண்டு வந்த பிறகு தான் நம்ம நாட்டுக்கு வந்தது. மேலும் இது சம்பந்தமாக நான் வந்து இப்போ அந்த SI யூனிட் இருக்கு இந்தியா அந்த 7 விதமான அலகுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நீளம் அளக்கிறதுக்கு வந்து மீட்டர், மாஸ் அதாவது ஒரு தொகுதியாக, அது மாஸுங்கிறது பொதுவாக தெரியும், ஒரு வால்யூம் அந்த இதுவாக ஒரு வெயிட் எப்படி இருக்குது அது கிலோகிராமில் தான் பண்ணணும். லென்த்து, லென்த்துங்கிறது மெஷர்மெண்ட் வந்து நம்ம மீட்டரில் அளக்குறோம். அதே போல் கரண்ட், கரண்ட்டுங்கிறது எலக்ட்ரிக் கரண்ட் இருந்ததுன்னா ஆம்பியர் மெத்தடில். டெம்பரேச்சர், நம்ம டெம்பரேச்சர் செல்சியஸ், ஃபாரன்ஹீட், இதெல்லாம் வந்து நம்ம வேற ஒரு நாட்டு ஃப்ரான்ஸ் சிஸ்டம், இந்த ஆக்ட் பிரகாரம் வந்து கெல்வின்ங்கிற மெஷர்மெண்ட்ல தான் அளக்கணும். அதே போல அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளின் அந்த அளவு வந்து மோல். அதே போல லூமினியஸ் இன்டென்சிட்டின்னு சொல்லிட்டு ஒளி அந்த செறிவுதல் அப்படின்னு சொல்லிட்டு அது கண்ட்ரோல் அப்படின்னு, இந்த விதமான 7 விதமான யூனிட் தான் வந்து முக்கியமான அளவுகளில் வர குறிப்பாக அந்த யூனிட்ஸ். இந்த 7 யூனிட் பேஸ் பண்ணி தான் அந்த IOLM ஃபிக்ஸ் பண்ணி இந்த யூனிட் பிரகாரம் தான் கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு அதன் பிரகாரம் தான். இதில் வந்து டெக்னிக்கல் வேர்டு, நம்ம வந்து இடையளவு சட்டத்தங்கில நீட்டல் எந்த முறையில் அளக்கணும், மாஸ் அது தொகுதியாக இருக்கிறது கிலோகிராமில் அளக்கணும், நேரம் வந்து செகண்டில் இருக்கணும், டெம்பரேச்சர் வந்து கெல்வியில் தான் இருக்கணுன்றது ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு விதமான அந்த சட்டத்தின் பிரகாரம் நிறைய புதிய விதமான விதிகள் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திட்டு வரோம். அதுக்கப்புறம் கரண்ட்ல வரும் நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணி புது புதுசாக அதில் வந்து ஆக்ட் கொண்டு வந்திருக்கேன்.
சார், இப்போ வந்து உலக அளவில் உள்ள அந்த அளவுக்கு தகவல்கள் என்னென்ன இருக்கு, அதே போல இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதோட மாற்றங்கள் ஆகி எந்த மாதிரி அளவுகள்லாம் பயன்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதே நேரத்தில் இப்போ இந்தியாவில் வந்து அளவாக இருக்கட்டும், எடையாக இருக்கட்டும், அதை வந்து கண்காணிக்கிறதுக்கான வகையில் என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்கு, அதோட பயன்பாடுகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு சார்?
ஏற்கனவே நம்ம சொன்னதை பேஸ் பண்ணி வேர்ல்டில் 2 முக்கியமான சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. முக்கியமான அளவில் முறைகள் சர்வதேச அளவில் பொதுவான நடைமுறையில் இருக்கணுங்கிறதுனால பிரிட்டன் அது சார்ந்த நாடுகள் காமன்வெல்த் நாடுகள்னு சொல்லுவோம். ஏறக்குற 100க்கு மேற்பட்ட நாடுகள் அது கண்ட்ரோலில் இருந்தால் அது இம்பீரியல் சிஸ்டம். நம்ம சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி அந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணி அவங்க வெயிட் எம்எஸ்எஸ் ஆக்ட் இருந்தது இங்கிலாந்துல அதே நமக்கு அதை நடைமுறைப்படுத்திட்டு வந்தோம். ஆனால் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு உலக நாடுகள் பெரும்பாலான நாடுகளில் வந்து பிரான்ஸ் சிஸ்டம், அதாவது SI ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் சிஸ்டம் சொல்லிட்டு SI சிஸ்டம் சொல்லுவாங்க, அந்த சிஸ்டம் தான் மெட்ரிக் சிஸ்டம். அந்த மெட்ரிக் சிஸ்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த மெட்ரிக் சிஸ்டம் அடிப்படையில் தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 1956 இடையளவு சட்டம், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் வெயிட் அண்ட் மெசர்ஸ் ஆக்ட் 1956 முதல்ல கொண்டு வந்தாங்க. பிறகு அதுல வளர்ந்து வரும் பொருளாதார சூழ்நிலைகள் உலக அளவில் மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகு அந்த ஆக்டை வந்து 1976 அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஐடியன் மெசர்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பொருள் எல்லாமே வந்து கடையில வந்து அளந்து முகத்தில் எல்லாம் நீட்டி அந்த மெஷர்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக எல்லாமே பேக் பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்து இடையில சட்டம் பொட்டல பொருள் விதிகள்னு சொல்லிட்டு 1977 கொண்டு வந்தாங்க. எந்த ஒரு பொட்டல பொருள் இருந்தால் அதில் என்னென்ன போடணும், அதில் அளவு எப்படி குறிப்பிடணும், பொருளுடைய ரேட்டு குறிப்பிடணும், அதில் வேற என்னென்ன குறிப்பிடணும், அது பின்னாடி நான் தெளிவாக சொல்கிறேன். அத பிறகு இன்னொரு 10 ஆண்டுகள் போன பிறகு 1987 ஸ்டாண்டர்ட் ஆஃப் வெயிட் அண்ட் மெசர்ஸ் ஆக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு, அதுக்கு முன்னாடி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அது சட்டத்தில் விதிமுறைகள்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து அபராதம்லாம் விதிக்கப்படலை. ஆனால் 1987 தர நிர்ணய சட்டம், இடையளவு தர நிர்ணய சட்டம் அமலாக்கம் விதிகள் கொண்டு வந்த பிறகு அதுக்கு உண்டான பீனல் ஆக்ஷன்லாம் கொண்டு வந்து அது பண்ணாங்க. இன்னும் பொருளாதாரம் நம்ம வந்து கேட் அக்ரிமெண்ட் போட்டோம், உலகத்தில் குளோபலைசேஷன் ஆயிடுச்சு, அது சர்வதேச பொருளாதார சூழ்நிலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகு எல்லா சட்டங்களிலும் மாற்றம் வர மாதிரி இந்த இடையளவு சட்டத்திலும் பெரிய மாற்றம் கொண்டு வந்த 2009 சட்டமுறை இடையளவு சட்டம், அதாவது லீகல் மெட்ரலஜி ஆக்ட் 2009 ரூல் 2011 கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்து தற்போது நடைமுறையில் உள்ள சட்டம், அதாவது 2009 லீகல் மெட்ரலஜி ஆக்ட் 2009 சட்டமுறை இடையளவு சட்டம். அந்த சட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட விதிகள் 2011 கீழே தான் ஒவ்வொரு மாநிலமும் அதை நைன் அதாவது மற்ற ஆக்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தனி ஆக்ட் பண்ணுறோம். இது வந்து சென்ட்ரல் ஆக்ட், அதாவது மத்திய சட்டம், சட்டம் வந்து இயற்றுறது வந்து மத்திய சட்டம், அமலாக்கு வந்து மாநில அரசாங்கம். இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆனால் இடையளவு சட்டம் வந்து அதனுடைய இயற்றியதை வந்து மத்திய அரசாங்கம், அமலாக்க அதிகாரம் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் கொடுத்துருக்கனால அது வந்து ஸ்டேட் அப்போ ஸ்டேட் லிஸ்ட்ல வரும், அதாவது மாநில பட்டியலில் வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ். அதனால அதனுடைய அமலாக்கம் வந்து நம்ம ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கு. தமிழ்நாடு வந்து தற்போது வந்து அந்த இடையளவு சட்டம் அதாவது சட்டமுறை இடையளவு சட்டம் 2009 மற்றும் விதிகள் 2011 அடிப்படையில் தொழிலாளர் துறையின் கீழ் அதுக்கு உண்டு நியமிக்கப்பட்ட அதிகாரியை கொண்டு அமலாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. இதுதான் அந்த கண்காணிக்குள்ள சட்டம். இது சென்னை டெல்லியில வந்து சட்டமுறை இடையளவு சட்டம் டைரக்டர் இயக்குனர் சட்டமுறை இடையளவு சட்டத்தின் கீழ் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஆக்ட் பாஸ் பண்றது அந்த பார்லிமெண்ட்ல ரூலு அமெண்ட்மெண்ட் மாடல பொருள் அது மாதிரி இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலும் இதுக்காண்டி வந்து தொழிலாளர் துறையில வந்து கூடுதல் ஆணையர் தலைமையில சட்டமுறை இடையளவு கட்டுப்பாட்டு அதிகாரி அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் சட்டமுறை கட்டுப்பாட்டு துணை அதிகாரி, அதாவது கண்ட்ரோல் ஆஃப் டெப்டி கண்ட்ரோல் ஆஃப் லீகல் மெட்டர் அப்படின்னு தொழிலாளர் உதவி ஆணையரை அது கூடுதல் பொறுப்பாக கவனிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வட்டம் தாலுக்கில் வந்து சட்டமுறை இடையளவு ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லீகல் மெட்டர் அது தொழிலாளர் உதவி ஆணையர் கூட அவரே கூடுதல் பொறுப்பாக அதை கவனித்து வருகிறாங்க. இதுதான் வந்து இந்த சட்ட அமலாக்கத்து இடையளவு சட்டம் மற்ற அளவியல் தொடர்பாக கண்காணிக்க தமிழ்நாட்டில் உள்ள அமைப்பு முறை. அந்த இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோல் ஆஃப் லீகல் மெட்டாலஜி தான் இது இதில் ஏதாவது விதிமீறல் இருந்தால் அது சரி அது சம்மந்தமான சரி செய்தலோ அபராதம் விதிப்பதோ அது ரெகுலேஷன் பண்ணுறதோ இருக்குது. பொட்டல பொருள் வந்து மரணம் ஏற்பானா அந்த அது கீழே வந்து இடைவெளி சட்டத்தின் கீழே தான் வருது.
சார், இப்போ வந்து இன்றைய காலகட்டங்களில் வந்து மிகப்பெரிய ஷாப்பிங் மால் இது மாதிரி எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முழுக்க முழுக்க அதிகமாக எல்லாமே வந்து பேக்கேஜில் தான் வந்து 1/2 கிலோ இருக்கட்டும் 1/4 கிலோ இருக்கட்டும் 100 கிராம் முதற்கொண்டு எல்லாமே பேக்கேஜில் தான் இருக்குது. மக்களும் வந்து ஷாப்பிங் போகிறாங்க, எல்லாமே தங்கள் தேவையான பொருட்கள்லாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டு வர்றாங்க. இப்போது அதில் வந்து இப்போ எடை வந்து அதில் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்கோன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அதே நேரத்தில் மக்கள் அது வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், அதில் ஏதேனும் ஒரு தவறுகள் இருந்தால் அது என்ன செய்யணும், இப்போ இந்த பேக்கிங் போட்டு கொடுக்கறதுங்கிற முறைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து சாத்தியமான இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார்?
பொருளாதார வளர்ச்சியடைய முன்னாடி இருந்து சின்ன மளிகை கடைகள் சந்தைகள் அங்க அந்த அமைப்பு முறையெல்லாம் மாறி இப்போ வந்து பெரிய அங்காடிகள் சூப்பர் மார்க்கெட் மால் இதுல எல்லாமே வந்தது. ஒரே கடைகள் பல்வேறு விதமா இருந்தாலும் அதனுடைய பொட்டலமிடப்பை வந்து ஒரு சென்ட்ரலைஸா பண்ணிட்டாங்க. அதனால கடைகளை வந்துட்டு பொருளை நின்று எடை போட்டு வாங்குற முறையும் மாறிடுச்சு. அதனால அந்த 1977 இடையளவு சட்டத்தின் கீழ் பொட்டல பொருள் விதிகள் 1977 கொண்டு வரப்பட்ட அந்த பொட்டல பொருள் விடும் போது பொட்டலமிடுவர் ஒன்று ஒன்று அதுக்குண்டான உரிமை பெறணும், அதாவது லைசன்ஸ் கிடையாது, இது அது பதிவு சான்றிதழ் ஒரு முறை பண்ணா போதும். அந்த பதிவு சான்றிதழ் வாங்கின பிறகுதான் அவங்க பொட்டலமே போடணும். பொட்டலம் போடும்போது அதுல முக்கியமான இந்த சான்றிதழ் அதை குறிப்பிடணும். அந்த பொட்டலம் வந்து விற்பனையாளர் இருப்பாங்க, ஏன்னா ஒரு பொருள் இருக்குன்னு வச்சு எங்க வாங்கணுங்கிறது தெரியணும், இல்லை ஏதோ ஒரு ஃபாய்ஸ்னஸ் ஆயிடுச்சு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அது சம்மந்தமாக இருக்குன்னா பொட்டலம பெயர் மற்றும் முழு முகவரி அது இருக்கணும். தற்போது 2011 ஆண்டு ஆக்டில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணதுனால அது கீழே கன்சூமர் கேர் இமெயில் ஐடியோட குறிப்பிட்டிருக்கணும். அதாவது பொட்டலம் யார் போடுறாங்களோ முதல் விதி அதனுடைய பெயர் என்ன பொருள் அப்படிங்கிற போட்டிருக்கணும். ரெண்டாவது வந்து பொட்டலமுடைய பெயர் அவருடைய முழு விலாசம். மூணாவது அதன் நிகர எடை என்ன. ஒரு பொருள் இருக்கு 500 கிராம், அந்த 500 கிராம் அதில் போட்டிருக்கணும். அது ஸ்டாண்டர்ட் யூனிட் கிராம் இல்லை ஜி, அதுக்குன்னு அந்த நான் சொன்ன மாதிரி அந்த சட்டத்துக்குல இந்தந்த யூனிட்ல தான் இருக்கணும். ஜினா ஜி, எல்னா எல், லிட்டருக்குனா எல் போடணும். அது மாதிரி அது இருக்கு, அது போட்டிருக்கணும். 500 கிராம் 1 லிட்டர் அந்த பொருளுடைய எவ்வளோ எடை. அதுக்கப்புறம் அதிகபட்ச விற்பனை விலை எல்லா வரிகள் உட்பட அந்த ரேட் இருக்கணும். இப்போ அதில் ரேட் வந்து 50 ரூபா போட்டுட்டு வரி தனின்னு சொல்லி கலெக்ட் பண்ண விட, அதில் 50 ரூபா போட்டோம்னா அது குறைச்சவனா விற்கலாமே தவிர கூடுதல் பொருள் அதிகபட்ச விற்பனை விலை கூடுதல் விற்பனை பண்ணாலும் அது வந்து குற்றம், அது வந்து அஃபென்ஸ், அது கீழே நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி ஏதாவது அதிகமான பொருள் வச்சு வைத்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கு பிறகு வந்து முதல்ல வந்து பொட்டலம் என்ன, அந்த பருப்பா அரி சர்க்கரை அதை போடணும், பெயர் மற்றும் முழு முகவரி, மூணாவது பொருளுடைய எடை, நாலாவது அதிகபட்ச விற்பனை, அஞ்சாவது வந்து அது டேட்டா பேக்கிங் என்னைக்கு பொட்டலம் இடப்பட்டது அப்படிங்கிற டேட் இருக்கணும். சில ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து வித் எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு பொருளின் கீழே இந்த 5 முக்கியமான டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்த சான்றுகள் பொட்டலம் பொருள் மீது குறிப்பிடப்பட வேண்டிய சான்றுகள், இது இந்த டிஸ்பிளே பேனல ஒரு இடத்துல இது 5 மொத்தமாக குறிப்பிட்டிருக்கணும். அவ்வாறு குறிப்பிடலாம் அந்த பொருள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ண இது அதிகபட்ச விற்பனை விலையை வந்து கூடுதலாக விற்றாலும் அது சம்மந்தமாக புகார் அளிக்கும். புகார் அளித்தா இந்த சட்டமுறை இடைவெளி சட்டத்தின் கீழ் வரக்கூடிய தொழிலாளர் உதவியாளர்களோ தொழிலாளர் உதவி ஆய்வாளர்களோ நடவடிக்கை எடுப்பார்கள்.
சார், இப்போ பொதுவா மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு அளவீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜவுளி கடைகள் எடுத்துக்கிட்டா அவங்க வந்து மீட்டர்ல கொடுக்குறாங்க. இப்போ அதே போல இப்போ காய்கறிகள் கடையா இருக்கட்டும், வேற எல்லா இடத்துலயுமே வந்து தராசு நிறுத்து வந்து கொடுக்குறாங்க. இப்போ இது போல வந்து ஒரு அளவு வந்து அரசு நிர்ணயித்து அதை வந்து செய்யறாங்க அப்படின்னா அந்தோட அது வழிமுறைகள் என்ன, அதாவது ஒவ்வொரு வருடமும் புதுப்பிக்கணுமா, இல்லை அது அவங்க ஒரு புதுசா ஒரு கடையில வந்து விற்பனை பண்றாங்க தராசு வைக்கிறாங்க, அதை நேரடியா கடையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வச்சு எடையை போட்டு வித்துக்கிட்டு அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கலாமா, இல்லை அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதோட சட்ட திட்டங்கள் என்ன சார்?
அதான் இடையில சட்டம் முன்னாடி நாம ஏற்கனவே சொன்ன சங்க காலத்துல வந்து அப்போ வந்து எல்லாமே மேனுவல் தான். இந்த விசை அதை மாதிரி தான் இருக்கு. சந்தையில் கூட பார்க்கலாம், ஒரு கயிறு கட்டி ஒரு கம்பு கட்டி அதை மாதிரி ஒரு கல் வச்சு இது பண்ணுவாங்க விசைன்னு சொல்லிட்டு. அதை மாதிரி அளவு முறைகள் எல்லாமே தடை செய்யப்பட்டது. இந்த 1956 நம்ம இடையில சட்டத்தின் கீழே ஒவ்வொரு இடையும் வந்து அந்த இது சொல்லுவாங்க காஸ்டிங் அயன் வெயிட், அதை பேஸ் பண்ணி மெக்கானிக்கல் இந்த பீம் ஸ்கேல், பிளாட்ஃபார்ம் ஸ்கேல் இதெல்லாம் இந்த மெக்கானிக் அதெல்லாம் கூட இப்போ போயிடுச்சு. அதுதான் ஸ்டார்டிங். அந்த பழைய இடைமுறைகள்லாம் போயிட்டு கல் வச்சு எடை வச்சு தராசு வந்து அளவுக்கு வச்சு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதாவது காஸ்டிங் அயன் வெயிட்டு, முதல்ல அந்த பீம் ஸ்கேல், பிளாட்ஃபார்ம் ஸ்கேல், அது மாதிரி மெக்கானிக்கல் இருந்தது. காலப்போக்கில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் டெவலப்மெண்ட் ஆவாக எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேல், அதான் முதல்ல அந்த ஸ்டோன் வச்சு மெக்கானிக்கல் இருந்தது, அனலாக் லோட் செல் வச்சு எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேல் இருந்துச்சு. இப்போ அதுலேயே டிஜிட்டல் லோட் செல்ல வந்து இப்போ அட்வான்ஸ் லெவலில் ஃபியூச்சரில் வேறு விதமான எடை அளவுகள்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் அந்த ஒன்றுக்கும் வந்து அந்த சட்டத்தின் கீழ் லீகல் மெட்ராலஜி ஆக்ட் 2009 ஜென்ரல் ரூல்ஸ் பொது விதிகள் கொடுத்து ஒவ்வொரு இடைவெளியில் எப்படி பயன்படுத்தணும், அதில் முத்திரை அளவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு. அந்த பழைய மெக்கானிக்கல் ஸ்கேல்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை முத்திரை அடித்து அவங்க சான்றிதழ் அங்கே கடையில் மாட்டி வைக்கணும். இதை மாதிரி மின்னணு இடைத்தரசு நான் இப்போ சொன்னீங்களே, இப்போ டிஜிட்டல் லோட் செல் யூஸ் பண்ணுற அனலாக் டிஜிட்டல் லோட் செல், அதை மாதிரி வந்து முன்னேற்றம் அடைஞ்ச தராசுகள்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை முத்திரை அடித்து அவங்க அந்த தராசுலேயே வந்து மாட்டி வச்சிடணும். அது நுகர்வை வந்து பார்க்கக்கூடிய எப்போ முத்திரை அடிச்சிருக்காங்க, அளவு சரிதானா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதே போல் ஒவ்வொரு கடைகளும் இந்த சூப்பர் மார்க்கெட், எலக்ட்ரானிக் இந்த அங்காடிகள், மால், கன்சூமர் பொருள் வாங்கக்கூடிய நகை கடைகள்லாம் வந்து கன்சூமர் வெளியே வாங்கிட்டு வெளியே வரும்போது அவங்க பொருளுடைய எடை சரிபார்க்கறதுக்காண்டி 1 கிராம் அக்யூரேசி, 1 கிராம் நுண்ணியம் காட்டக்கூடிய அளவில் ஒரு தராசு வந்து ஒரு எடை அளவை வந்து வாசல் அந்த கடையுடைய என்ட்ரன்ஸ்லேயே வைக்கிறோம் உள்ளே போகும்போது. அவங்க அந்த நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி பொட்டலமிடம் பொருட்களை அளவு சரிதானா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணிட்டு வர்றதுக்காண்டி சூப்பர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக வைக்கணும். அது ஒரு சட்ட விதிகளும் சேர்த்து அது மாதிரி வைக்கலங்கிறது அஃபென்ஸ். அதனால் பெரிய கடைகள் எல்லாருமே 2 வருஷத்துக்கு இந்த எலக்ட்ரானிக் தராசுனா 1 வருஷத்துக்கும் பழைய முறையான மெக்கானிக்கல் சொல்லுவோம் அந்த தராசுனா 2 வருஷத்துக்கு ஒரு முறை முத்திரை அடித்து வைக்கணும். அதே போல் இந்த பெட்ரோல் விற்பனை நிலையங்கள்லாம் இருக்குது. இந்த பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் வந்து அதே போல் அந்த பம்பு டிஜிட்டல் பம்ப் இருக்குது, மெக்கானிக்கல் பம்ப் எல்லாமே எடுத்துட்டாங்க. அந்த டிஜிட்டல் பம்பும் அவங்களும் அந்த டெலிவரி, அங்கே 5 லிட்டர் கேன் இருக்குது, அந்த 5 லிட்டர் கேனை வச்சு செக் பண்ணி இப்போ இந்த இடையில வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்ஸில் வந்து ஓஏஎல்எம்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த மெயின்டைன் பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் மீட்டர் கன்வென்ஷனு. அதை பேஸ் பண்ணி இந்தியாவில் வந்து அந்த வெயிட்டோட கம்பேர் பண்ணி நம்ம ஒரு வெயிட் வச்சுருக்கோம் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு, ரீஜனல் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்ட் லேபரேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து ஒரு 5 இடத்துல இருக்குது. நம்ம சவுத்தில் வந்து பெங்களூர்லேயும், அந்த ஈஸ்டர்ன் சைடில் வந்து ஒரிசாலையும், நார்த் ஈஸ்டில் வந்து குவஹாத்திலையும், அதே போல் டெல்லியில், இந்த சைடில் வந்து மும்பையில், இது மாதிரி இந்தியாவில் வந்து 5-6 இடத்துல ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் வெயிட்டு. அந்த வெயிட்டை கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து நம்ம கண்ட்ரோல் ஆஃப் லீகல் மெட்ராலஜி இருக்குது, அந்த வெயிட்டை வச்சு கம்பேர் பண்ணிப்பாங்க. அந்த வெயிட்டை வச்சு ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒரு 6 முக்கியமான நகரங்களில் மதுரை, சேலம், திருச்சி, இந்த நகரில் வந்து செகண்டரி ஸ்டாண்டர்ட், அதாவது அந்த வெயிட்டை வச்சு நாங்கள் அங்கே எங்கள் செகண்டரி ஸ்டாண்டர்ட் வெயிட்டை கம்பேர் பண்ணிப்போம். அந்த செகண்டரி ஸ்டாண்டர்ட் வெயிட்டை வச்சு ஒவ்வொரு தாலுக்கில் உள்ள இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு வெயிட் வச்சுருப்பாங்க மெஷர்மெண்ட், அது வந்து ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட், அதை கம்பேர் பண்ண அப்போ தான் வந்து வெயிட். இப்போ கன்சூமர் வந்து டைரெக்டாக ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட போகிறாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்களா அந்த நாங்கள் யூஸ் பண்ணுற வெயிங் மிஷின் வெயிங் ஸ்கேல் வந்து கரெக்டாக இருக்குன்னா எங்கள் ரீஜனல் ஆஃபீஸில் செக் பண்ணோம். அந்த ரீஜனல் ஆஃபீஸ் வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு பெங்களூர் போகும், பெங்களூரில் இருக்கவங்க டெல்லி, டெல்லியில் இருக்கவங்க இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் இருக்கும், அது மாதிரி கம்பேர். அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறதுனால தான் அளவு மாறுபடாமல் இருக்குது. அந்த அளவு மாறுபடாமல் இருக்கிறதுனால இருக்கணுங்கிறதுனால தான் இந்த கன்சூமர் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் விற்பனை நிலங்கள் அனைத்திலையும், அதே போல் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அந்த தொழிலக பாதுகா தொழிலக அந்த பயன்படுத்தினா கூட அது டைரெக்டாக கன்சூமர் சேல்ஸ் இல்லைனாலும் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, இன்டைரக்டாக வந்து கன்சூமர் பாதிக்கப்படக்கூடாதனால அங்கே உள்ள தராசம் வந்து வருஷத்துக்கு ஒரு மின்னணு தராசம் ஒரு முறை வருஷத்துக்கு முத்திரை அடிக்கணும், மெக்கானிக்கல் சிஸ்டம்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறை மெக்கானிக்கல், இதை மாதிரி முத்திரை அடிக்கலைன்னா அது வந்து அஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சென்று அது மாதிரி இருந்தால் ஒரு முதல் முறையான வந்து காம்பவுண்டிங் சொல்லிட்டு இணக்க கட்டணம் போட்டு அபராதம் இருப்பாங்க, ரெண்டாவது முறைனா கூட்டில் போடுவாங்க. இதில் சிறப்பான விஷயம் என்னென்னா தமிழ்நாடு வந்து பாரம்பரியமான இடையாள கரெக்டாக கொண்டு வரதுனால இங்கே இந்த நம்மளுடைய வணிகர்களோ இல்லை பெரிய மாலில் வந்து இடையாள வந்து குறைவுகளே கிடையாது, அது சந்தையில் வேணால் இட குறைவாக இருக்கலாம் அவங்க ஒரு ஏமாற்றம் கூட. அதே போல் விற்பனை நிலை பெட்ரோலியம் விற்பனை நிலையம் இருக்குங்களா அவங்களும் வந்து இப்போ லீகல் மெட்டால் டீம் நாங்கள் தொழிலாளத்துறை போகிறோம், யுஎஸ்சிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் அவங்க கார்பரேஷன் அவங்க வருவாங்க. மூணாவது வந்து தேர்ட் பார்ட்டி விஜிலன்ஸ் சொல்லுவாங்க, இந்த என்ஜிஓஸு பப்ளிக் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த கார்பரேஷன். இந்த மாதிரி மூணு பேர் டீமும் போகிறதுனால பெட்ரோல் பம்பில் பொதுமக்கள் ஜென்ரலாக பெட்ரோல் பம்பில் அளவு கம்மியாக இருக்கும், அதெல்லாம் அளவு குறைச்சல் வாய்ப்புகளே இல்லை. அந்த எலக்ட்ரிக்கல் சொல்லி அது எல்லாமே மனசு மாதிரி அதுவும் குறை இருக்கும், அதுக்காண்டி ஒரு 15 ML முன்ன பின்ன இருக்கலான்னு ஒரு இது தானே தவிர பெட்ரோல் பம்புகளும் அது மாதிரி. தமிழ்நாடு அந்த ஒரு சிறப்பான சட்டம் அமலாக்கம் ஒரு புறம் இருக்கு, வாலண்டரியாகவே மக்கள் வந்து ஒரு எத்திக்கல் திங்ஸ் இருக்கனால அளவு குறைபாடு கடைகள் நிறுவனத்திலேயோ இல்லை இது மாதிரி இதெல்லாம் கிடையாது. அங்கொன்றிங்க ஒன்று ஏதாவது ஒருத்தர் வந்து ஏன்னா இங்கேயுமே வந்து ஒரு ஏமாற்றம் ஒன்று ரெண்டு இருப்பான், அது மாதிரி இருந்தால் இது மாதிரி புகார் தெரியுதோ உடனே நடவடிக்கை எடுத்து இது பண்ணுவோம். அதே போல் வருஷத்து ஒரு முறை முத்திரை இல்லைனாலும் ஆய்வாளர் சென்று ஆய்வு செய்து இடையளவு குறைபாடு காணப்பட்டால் அது சரி செய்து அபராதம் விதம் மறுபடியும் அவங்கள சரி செய்து முத்திரை அடித்து இது பண்ணுவோம்.
இப்போ ஏதேனும் ஒரு தவறுகள் நடக்கும் பட்சத்திலையோ இல்லை ஏதேனும் எடை குறைவுங்கிற பட்சத்திலையோ வந்து பொதுமக்கள் வந்து யாரை நாடணும் என்ன மாதிரி புகார் கொடுத்து அதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு சார்?
இப்போ நம்ம நெட்லேயே வந்து கன்சூமர் ஹெல்ப்லைன் இருக்கு, அந்த ஹெல்ப்லைன் ஜென்ரலாக அது இந்த நம்பர் தான் டோல் ஃப்ரீ, அதில் பண்ணலாம். இல்லை தொழிலாளர் துறைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொழிலாளர் உதவியான என் நம்பர் வந்து 9941212001 என்ற நம்பரோ அல்லது திருச்சி மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர்னு சொல்லி அந்த நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கோ ஃபோன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வட்டத்திலையும் தொழிலாளர் உதவி ஆணையர் நம்பர் இருக்கு, அவங்களுடைய நம்பருக்கோ ஃபோன் பண்ணால் அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. இது இல்லாமல் மாவட்ட நிர்வாகத்தோடு செயல்படுறதுனால மாவட்ட ஆட்சியருடைய கட்டுப்பாட்டின் கீழ் நாங்கள் வர்றதுனால அவங்க கலெக்டரேட்டுக்கு ஃபோன் பண்ணாலும் உடனே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்.
சார், இப்போ வந்து பொதுமக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் தங்களோட பொருட்களை வந்து வாங்கும்போது சரியான அளவாக இருக்குது அப்படிங்கிற வகையில் கூடிய மட்டும் வந்து பார்த்து வாங்குறாங்க. அதே போல் வந்து விற்பனை செய்யக்கூடியவங்களும் தங்களுடைய வியாபாரத்தில் வந்து நேர்த்தி இருக்கணும், நம்பிக்கை மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் வந்து கூடிய மட்டும் வந்து சரியான எடையும் கொடுத்து இப்போ மக்களோட தன்னம்பிக்கையை நம்ம வந்து வளர்த்துக்கணுங்கிற எல்லா வியாபாரிகளுமே ஒவ்வொரு செயல்பாடுகள் வந்து செய்கிறாங்க. ஒரு சில இடங்களில் வந்து ஒரு தவறுகள் நடக்கும் பட்சத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து இந்த அளவியல் துறை சார்பாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து அபராதம் விதிப்பதோட மீண்டும் அவங்களை திருத்திக் கொள்ளும் விதமாக அறிவுறுத்தியும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலும் செய்யக்கூடிய தகவலாகவும், அதே நேரத்தில் அந்த அளவியல் துறை அப்படின்னா என்ன, ஒரு அளவியல் என்னென்னலாம் இருக்குது, அந்த முன்ன காலங்களில் எப்படி இருந்துச்சு, அதோட இப்போ உள்ள காலகட்டங்களில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் உருவாகி என்ன பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற பல தகவல்களையும் இன்றைய தினம் விரிவான வகையில் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
சர்வதேச அளவியல் தினமான இன்று அளவியல் என்பது என்ன, அதனுடைய பயன்பாடுகள் பற்றியும், அதனுடைய சிறப்பு இயல்புகள் பற்றியும், அளவியல் சட்டத்தின் கீழ் அதன் விதிகள் எதனும் செய்தால் அதை தவறும் பட்சத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கை பற்றியும், சட்ட விதிகள் பற்றியும், அதற்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் தொழிலாளர் துறை சார்பாகவும் மிக்க நன்றி.
நேயர்களே, இதுவரை திருச்சிராப்பள்ளி உதவி ஆணையர், தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் மற்றும் சட்டமுறை எடை அளவு துணை கட்டுப்பாட்டு அதிகாரி திரு இ வெங்கடேசன் அவர்கள் அளவியல் முறைகளும் நுகர்வோர் விழிப்புணர்வும் பற்றி நம்முடன் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார். உடன் உரையாடியவர் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.